வாழை விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாழை சாகுபடிக்கான உயரிய உயர் தொழில்நுட்பங்கள் பற்றி விரிவாக காண்போம். வாழையானது ஒரு வெப்பமண்டல பகுதிகளில் பயிரிடப்படும் ஒரு முக்கிய பயிராகும். முக்கனிகளில் ஒன்றாக விளங்குவதோடு உலக அளவில் நெல், கோதுமை, பால் பொருட்களுக்கு அடுத்த முக்கியமான உணவுப் பொருளாக 4வது இடத்தை வகிக்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை வாழை இந்திய கலாச்சாரத்தில் அதிக அளவில் பங்கு வகிக்கிறது. இந்தியாவின் மொத்த பழ உற்பத்தியில் வாழையின் பங்கு சுமார் 30% ஆகும். தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் வாழை பயிரிடப்படுகின்றது. இவ்வாழைக்கு வடிகால் வசதி உள்ள வண்டல் மண் நிலமே சாகுபடிக்கு மிகவும் ஏற்றதாகும். வாழை சல்லி வேர்களை கொண்ட பயிராக இருப்பதால் அங்கக பொருட்கள் நிறைந்த வளமான மண் அவசியமாகும். ஒரு வருடத்திற்கு சராசரியாக 1200 முதல் 1500 மில்லிமீட்டர் வரை மழை பரவலாக இருத்தல் வாழை சாகுபடிக்கு மிகவும் உகந்தது. வாழை வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பிரதேசங்களில் நன்கு வளரும் தன்மையுடையது. கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் உயரம் வரை நன்கு வளரும். 25 முதல் 35 செல்சியஸ் வரை வெப்பநிலை உகந்தது. 10 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறைவான வெப்பநிலை இருக்கும் ஆயின் மற்றும் 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேலான வெப்பநிலை நிலவும் பகுதிகளில் வாழையின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. அதிக குளிர் பகுதிகளில் குலையின் வளர்ச்சி குறைவதனால் அறுவடை தாமதமாகிறது. வாழை சாகுபடிக்கு மண்ணின் கார அமிலத்தன்மை 6.5 முதல் 7.5 வரை இருத்தல் மிகவும் அவசியம். இருப்பினும் 5.5 முதல் 8.2 வரை உள்ள நிலங்களிலும் வாழை பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. வாழைக்கு குறைந்தது 1 மீட்டர் ஆழம் வரை மண்கண்டம் இருப்பது அவசியம். அதிக காற்று வீசும் பகுதிகளில் வாழை பயிரிடுதலை தவிர்த்தல் வேண்டும் அல்லது குட்டை ரகங்களை அதிக காற்றும் வீசும் பகுதிகளில் பயிரிடுவது மிகவும் சிறந்தது. சாகுபடி முறை தமிழகத்தில் தோட்டக்கால் வாழை, படுகை வாழை, வயல் வாழை, மழை வாழை என்று 4 முறைகளில் வாழை சாகுபடி செய்யப்படுகிறது. தோட்டக்கால் வாழை அல்லது தோட்ட வாழையில் அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல நீர்ப்பாசனம் உள்ள பகுதிகளில் இம்முறையில் வாழை சாகுபடி செய்யப்படுகிறது. முன்பு பெரும்பாலும் பாத்தி பாசனமே தோட்டக்கால் வாழையில் பின்பற்றப்பட்டது. தற்பொழுது சொட்டு நீர் பாசன முறை பரவலாக பின்பற்றப்படுகிறது. வாழை சாகுபடியில் பெரும்பகுதி சுமார் 60% இம்முறையில் பயிரிடப்படுகிறது. அடுத்தபடியாக படுகை வாழை. காவிரி ஆற்று படுகை இடங்களில் குறிப்பாக தஞ்சாவூர் பகுதிகளில் இம்முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. மேலும் மருதாம்பு பயிரும் விடப்படுகிறது. வயல் வாழை அல்லது நன்செய் வாழை திருச்சிராப்பள்ளி, ஈரோடு, தஞ்சாவூர், மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நன்செய் நிலங்களில் இம்முறையில் சாகுபடி ஆகிறது. பெரும்பாலும் நெல் அறுவடைக்கு பின் இங்கு வாழை பயிரிடப்படுகிறது. சுமார் 20% வாழை இம்முறையில் பயிர் செய்யப்படுகிறது. 4வதாக மலை வாழை. திண்டுக்கல் மாவட்டத்தில் கீழ்பழனி மலை மற்றும் சிறுமலை பகுதிகளில் மானாவாரியாக வாழை பயிரிடப்படுகிறது. கீழ்பழனி மலையில் விருப்பாட்சி வகையும் சிறுமலையில் சிறுமலை வகையும் சேவராயன், கொல்லிமலை, பச்சை மலை, கல்வராயன் மலை, ஏலகிரி மலை மற்றும் சித்தேரி மலைகளில் நமரன் வகையும் மழை வாழையாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. வாழையின் நடவு பருவம். நீர்ப்பாசன வசதி இருப்பின் வாழையை வருடம் முழுவதும் பயிரிடலாம். அடுத்தபடியாக கன்று தேர்வு மற்றும் நடவு பற்றி பார்ப்போம். நோய் தாக்காத 1.5 முதல் 2 கிலோ வரை எடையுள்ள ஈட்டி வாழை கன்றுகளை தேர்வு செய்ய வேண்டும். நடுமுன் கன்றின் வேர்களை நன்கு சீவி விட வேண்டும். பூஞ்சான நோய் தாக்கும் ரக கன்றுகளை நோயிலிருந்து பாதுகாக்க கார்பன் டசிம் 1 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து 5 நிமிடம் நனைக்க வேண்டும். பின்பு கன்றினை 4 பங்கு களிமண், 5 பங்கு நீர் கலந்த சேற்று கலவையில் கிழங்கு பாகம் நன்கு நனையும்படி எடுத்து கன்று ஒன்றுக்கு 40 கிராம் கார்போபியூரான் குறிணைகள் தூவி நட வேண்டும். திசு வளர்ப்பு கன்றுகள் மற்றும் நடவு. திசு வளர்ப்பு மூலம் உருவாக்கப்படும் கன்றுகளில் நோய் காரணிகள் இருப்பது தவிர்க்கப்படுகிறது. எனவே பொதுவாக இக்கன்றுகளில் நோய் தாக்குதல் குறைவாக காணப்படும். மேலும் கன்றின் வளர்ச்சி சீராகவும் அதிக மகசூல் கொடுக்கும் திறன் கொண்டவையாக இருக்கும். நடுவதற்கான திசு வளர்ப்பு கன்றுகள் 20 முதல் 30 சென்டிமீட்டர் உயரத்துடன் 3 முதல் 5 வளர்ச்சி அடைந்த அகலமான இலைகளுடன் இருக்க வேண்டும். நிலத்தில் நடும்பொழுது அதிக வெப்பத்தை தவிர்க்க மாலை நேரங்களில் நடுவது நல்லது. நடும்போது பாலித்தின் பையின் அடிப்பாகத்தை கிழித்துவிட்டு பிறகு நடுவதற்கான குழியில் பையை வைத்து பாதி வரை மண்ணை கொண்டு மூடிவிட வேண்டும். பிறகு மீதமுள்ள பாலித்தின் பையை மெதுவாக மேல் நோக்கி வெளியே இழுத்து விட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் வேர்கள் அறுந்து விடாமல் இருக்கும். பின்பு குழியில் மீதி மண்ணை நிரப்ப வேண்டும். நடுவதற்கு 2 நாட்கள் முன்பாக குழிகளில் நீர் பாய்ச்ச வேண்டும். திசு வளர்ப்பு கன்றுகளுக்கு அதிக வெப்பத்தையும் வறட்சியையும் தாங்கக்கூடிய தன்மை இல்லாததால் நட்டவுடன் நீர் பாய்ச்சுதல் மிகவும் அவசியம். நிலத்தில் நட்ட திசு வளர்ப்பு கன்றுகள் நூற்புழு, பாக்டீரியா, அழுகல் நோய் ஆகியவற்றிற்கு எளிதாக தாக்குதலுக்கு உட்படும். இதனை தவிர்க்க குழி ஒன்றிற்கு 10 கிராம் கார்போபியூரான் குரணை மருந்தை இட வேண்டும். கன்றுகளை பாக்டீரியா வாடல் நோய் தாக்காமல் இருக்க நட்ட 1 மாதம் கழித்து ஸ்ட்ரெப்டோமைசின் 3 கிராம் 10 லிட்டர் நீரில் கலந்து மண்ணை சுற்றி ஊற்ற வேண்டும். பின்னர் ஒவ்வொரு மாத இடைவெளியில் தேவைப்படும் வரை ஊற்றலாம். செடிகள் நன்கு வளர்ந்த பிறகு 4 முதல் 6 கிராம் ப்ளீச்சிங் பவுடரை செடியை சுற்றியிட்டு பின் தேவையான அளவு நீர் ஊற்ற வேண்டும். இவ்வாறு நன்றாக வளரும் திசு வளர்ப்பு கன்றுகளின் வளர்ச்சி மகசூல் நன்றாக இருக்க ஆரம்பகால பராமரிப்பு மிகவும் அவசியம். நிலம் தயாரித்தல். தோட்டக்கால் வாழை, படுகை வாழை மற்றும் மலை வாழைக்கு 45 சென்டிமீட்டர் ஆழம், அகலம், நீளம் குழி எடுத்து குழியின் மேல் மண்ணுடன் 10 கிலோ தொழு உரம், 25 கிராம் வேப்பம் புண்ணாக்கு மற்றும் 50 கிராம் லிண்டேன் தூள் சேர்த்து நடவு செய்ய வேண்டும். வயல் வாழை கன்றுகளை நிலமட்டத்தில் வைத்து சுற்றிலும் மண் அணைத்து நட வேண்டும். நடவு செய்யும் ரகத்தை பொறுத்து கன்றுகளின் இடைவெளி மாறுபடும். தோட்டக்கால் வாழைக்கு 1.8 மற்றும் 1.8 மீட்டர் இடைவெளியில் நாம் கன்றுகளை நட வேண்டும். வயல் வாழைக்கு 2.1 முதல் 2.1 மீட்டர் இடைவெளியில் நட வேண்டும். தற்பொழுது வாழையில் அடர் நடவு முறையும் பின்பற்றப்பட்டு வருகிறது. நம் நாட்டில் வாழை பயிரிடுவதற்கான செலவு அதிகமாக உள்ளது. வாழைக்கான உர நிர்வாகம், கலை நிர்வாகம் மற்றும் ஒவ்வொரு வருடமும் வாழையை தோண்டி பயிர் செய்வதற்குண்டான செலவு மிகவும் அதிகமாகிறது. வாழையில் அடர் நடவு முறை மூலம் உற்பத்தி செலவை குறைத்து மகசூலை அதிகரிக்க முடியும். இம்முறையில் விவசாயிகள் சீரிய முறையில் உரம் அளிப்பது, நீர் சேதாரம் தவிர்ப்பு, குறைவான களைகள், குறைவான உற்பத்தி செலவு, அதிக மகசூல், அதிக வருமானம் ஆகிய பயன்களை அடையலாம். அடர் நடவு முறையில் 1 குழிக்கு 3 கன்றுகள் வைத்து நடவு செய்யும் பொழுது 1 ஹெக்டேருக்கு 4,600 கன்றுகள் வரை நட முடியும். இம்முறையில் ரொபஸ்டா மற்றும் கிரானைன் ரகங்களை பயிரிடலாம். இதேபோல் நேந்திரன் ரகத்தில் 2 மீட்டருக்கு 3 மீட்டர் என்ற இடைவெளியில் 1 ஹெக்டேருக்கு 5,000 கன்றுகள் வரை நடவு செய்ய இயலும். அடுத்தபடியாக உர நிர்வாகம் பற்றி காண்போம். சீரிய முறையில் பயிர்கள் வளர்வதற்கும் தரமான மகசூலை பெறவும் உர நிர்வாகம் மிகவும் அவசியம். பொதுவாக ஒவ்வொரு வாழைக்கும் 10 லிருந்து 20 கிலோ தொழு உரம் அளிக்க வேண்டும். பயிரின் வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப வாழைக்கு தேவையான தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை ஒவ்வொரு வாழைக்கன்றுக்கும் அளிக்க வேண்டும். தோட்டக்கால் வாழையாக பயிரிடும் பொழுது 1 வாழை மரத்துக்கு 110 கிராம் தலைச்சத்து, 35 கிராம் மணிச்சத்து மற்றும் 330 கிராம் சாம்பல் சத்து அளிக்க வேண்டும். உரங்களில் தலை மற்றும் சாம்பல் சத்துக்களை 3 பாகமாக பிரித்து நட்ட 3வது, 5வது மற்றும் 7வது மாதங்களில் இட வேண்டும். மணிச்சத்தினை நட்ட 3வது மாதத்தில் ஒரே தவணையில் இட வேண்டும். திசு வளர்ப்பு வாழைக்கன்றுக்கு 50% கூடுதல் அளவு உரத்தை 2, 4, 6 மற்றும் 8வது மாதங்களில் பிரித்து இடுதல் மிக அதிக மகசூல் பெறலாம் என ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. திசு வளர்ப்பு வாழைக்கு 50% கூடுதல் அளவு உரத்தை 2, 4, 6 மற்றும் 8வது மாதங்களில் பிரித்து இடுவதால் அதிக மகசூல் பெறலாம் என ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. 1 வாழைக்கு 20 கிராம் அசோஸ்பைரில்லம் மற்றும் 20 கிராம் பாஸ்போபாக்டீரியா உயிர் உரங்களை கன்றுகள் நடும் பொழுதும் மற்றும் 5வது மாதம் கழித்தும் இட வேண்டும். மற்ற ரசாயன உரங்களுடன் உயிர் உரங்களை சேர்த்து இடக்கூடாது. அடுத்தபடியாக சொட்டு நீர் உரப்பாசனம் பற்றி விரிவாக காண்போம். நீர்வழி உரமிடுவதன் மூலம் வாழையின் மகசூல் மற்றும் பழங்களின் தரத்தை அதிகரிக்கலாம். நீர்வழி உரம் செலுத்த தலை மற்றும் சாம்பல் சத்துக்களை பயிரின் வளர்ச்சி நிலைக்கேற்று பிரித்து அளிக்க வேண்டும். மணிச்சத்தை 3வது மாதத்தில் மொத்தமாக மண்ணில் இட வேண்டும். தலை மற்றும் சாம்பல் சத்து உரங்களை வாரம் 1 முறை பிரித்து சொட்டு நீர் மூலம் அளிக்க முடியும். அடர் நடவு முறை, திசு வளர்ப்பு கன்றுகள் மற்றும் சொட்டு நீர் பாசனம் ஆகிய தொழில்நுட்பங்களை முறையாக பின்பற்றுவதன் மூலம் வாழையில் அதிக மகசூல் பெற முடியும். நுண்ணூட்டச்சத்து மேலாண்மை. அடுத்தபடியாக நுண்ணூட்டச்சத்து மேலாண்மை பற்றி காண்போம். நுண்ணூட்டங்கள் குறைபாடு காணப்படின் மற்ற சத்துக்கள் குறிப்பாக பேரூட்டகங்கள் போதுமான அளவு பயிருக்கு அளித்தாலும் வளர்ச்சி குன்றி மகசூலை பாதிக்கும் மற்றும் குறைபாட்டினை வெளிப்படையாகவும் காணலாம். துத்தநாக சல்பேட், தாமிர சல்பேட், போரிக் அமிலம் கலந்த கலவையை இலைகளில் தெளிப்பதன் மூலம் கன்றுகளின் வளர்ச்சி மற்றும் மகசூலை அதிகரிக்கலாம். நடவு செய்த 3வது மற்றும் 5வது மாதத்தில் இந்நுண்ணூட்டுச்சத்து கலவையை தெளிக்க வேண்டும். கடைசி சீப்பு வெளிவந்தவுடன் குலை தள்ளிய 20 நாட்களுக்கு பிறகும் பொட்டாசியம் சல்பேட் உரத்தை லிட்டருக்கு 10 கிராம் அளவு கரைத்து தெளித்தால் குலைகளில் உள்ள காய்கள் தரம் மேம்படும். அடுத்தபடியாக நீர் நிர்வாகம் பற்றி காண்போம். சீதோஷ்ண நிலை மற்றும் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப வாழைக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். நட்டவுடன் நீர் பாய்ச்சுதல் வேண்டும். மேலும் நட்ட 3வது நாள் பின்பு வாரம் 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். வயல் வாழைக்கு 10 முதல் 12 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்சினால் போதுமானது. நன்செய் சாகுபடியில் எப்பொழுதும் நீர் தேங்கி இருக்கக்கூடாது. அவ்வப்பொழுது குறுக்கு வடிகால் மூலம் அதிகப்படியான நீரை வடித்து விட வேண்டும். 48 மணி நேரம் தொடர்ந்து ஓடும் தண்ணீரும் 24 மணி நேரம் வரை தேங்கும் தண்ணீரும் பாதிப்பை ஏற்படுத்தும். வாழைக்கு சொட்டு நீர் பாசனம் ஒரு சிறந்த பாசன முறையாகும். சொட்டு நீர் பாசனம் மூலம் வாழை ஒன்றிற்கு நட்ட 4 மாதங்கள் வரை 1 நாளுக்கு 15 லிட்டர் அளவும், 5 மாதம் முதல் குலைத்தள்ளும் வரையில் 20 லிட்டர் அளவிலும், குலைத்தள்ளியதிலிருந்து அறுவடைக்கு 15 நாட்களுக்கு முன்பு வரை 25 லிட்டர் அளவு வரையிலும் நீர் தேவைப்படும். சொட்டு நீர் பாசன முறையில் நாள்தோறும் தேவையான அளவு நீர் மட்டுமே அளிப்பதால் 50% வரை நீர் சேதாரம் தவிர்க்கப்படுகிறது. மேலும் 25 முதல் 40% கூடுதல் மகசூல் கிடைக்க வாய்ப்புள்ளது. உரங்களையும் இப்பாசன முறை மூலம் அளித்தால் உரத் தேவையில் 30% வரை சேமிக்கப்பட்டு மகசூல் 50% அதிகரிக்கும் என தெரிய வந்துள்ளது. வாழையில் ஆரம்ப காலங்களில் களை அதிகமாக இருக்கும். எனவே களைகளை கட்டுப்படுத்த களை முளைக்கும் முன் தெளிக்கக்கூடிய டயூரான் என்ற களைக்கொல்லியை 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் மண்ணில் ஈரம் உள்ள பொழுது நடவு செய்த 3 அல்லது 4ஆம் நாளில் தெளிக்க வேண்டும். பின்னர் முளைக்கும் களைகளை கட்டுப்படுத்த பாரக்வாட் போன்ற தொடு நச்சு களைக்கொல்லியை லிட்டருக்கு 8 மில்லி வீதம் கலந்து களைகள் பூக்கும் முன் களைகள் மட்டும் நனையும்படி தெளிக்க வேண்டும். கோரை மற்றும் அருகம்புல் போன்ற நிரந்தர களைகள் காணப்பட்டால் அவைகளை கட்டுப்படுத்த ஊடுருவி பாயும் கிளைஃபோசேட் மருந்துடன் 20 கிராம் அமோனியம் சல்பேட் கலந்து தெளிக்க வேண்டும். களைகள் 3 முதல் 4 இலைகள் இருக்கும் பொழுது வாழைத்தண்டின் மீது படாமல் களைகளின் மீது மட்டும் படும்படி மருந்து தெளித்தால் நல்ல கட்டுப்பாடு கிடைக்கும். வாழையில் 15 நாட்களுக்கு 1 முறை பக்க கன்றுகளை நீக்க வேண்டும். மருதாம்பிற்கு தாய்மரம் குலைவிடும் பொழுது 1 கன்றினை தேர்வு செய்து வளரவிட வேண்டும். வாழையில் ஊடு பயிராக வெங்காயம், முள்ளங்கி, தட்டைப்பயிர், சோயா மொச்சை மற்றும் அவரை போன்ற பயிர்களை பயிரிடலாம். பூசணி வகை பயிர்களான பூடல், பாகல், பரங்கி, பீர்க்கங்காய் போன்றவற்றை சாகுபடி செய்தால் வாழையில் தேம்பல் நோய் பரவும். எனவே இப்பயிர்களை வாழையில் ஊடு பயிராக சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும். வெற்றிலை தோட்டங்களிலும் நிழல் படாத இளம் பாக்கு மற்றும் தென்னை தோட்டங்களிலும் வாழையை ஊடு பயிராக பயிரிடலாம். வாழை குலை தள்ளி கடைசி சீப்பு வெளிவந்தவுடன் 100 காஜ் தடிமன் கொண்ட ஒளி ஊடுருவும் நீளமான வெண்ணிற பாலித்தின் உறையை உபயோகித்து குலையை மறைத்து கட்டிவிடலாம். பாலித்தின் உறையின் அடிப்பகுதி கட்டப்படாமல் குலையிலிருந்து 15 முதல் 20 சென்டிமீட்டர் அளவாவது கீழே இருக்குமாறு பார்த்து கொள்ளுதல் வேண்டும். சிறிய துளைகள் பாலித்தின் உறைகளின் மேல் 4% அளவாவது இருக்குமாறு இடுவது அவசியம். இவ்வாறு செய்வதால் தரமான காயம் படாத குலைகளை உருவாக்கலாம் என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. சமீப காலத்தில் பாலிப்ரொப்பைலினால் செய்யப்பட்ட வாழை குழை பைகளும் சந்தையில் கிடைக்கின்றது. மேலும் வாழை குலைகளின் தரத்தை அதிகரிக்க 2,4-D எனப்படும் வளர்ச்சி ஊக்கியை 25 மில்லிகிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து இலை வழியாக வாழை குலையின் கடைசி சீப்பு வெளிவரும் பொழுது தெளிக்க வேண்டும். பிளான்டோசைம் எனப்படும் மருந்தினை லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவு கரைசலை 6 மற்றும் 8வது மாதத்தில் தெளிப்பதன் மூலம் வாழையில் அதிக மகசூல் பெற இயலும். வாழையை அறுவடை செய்யும் பொழுது சரியான முதிர்ச்சி தருணத்தில் அறுவடை செய்வது மிகவும் அவசியம். ஏற்றுமதி செய்யப்படும் வாழை 75 முதல் 80% முதிர்ச்சியில் அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்யும் பொழுது காயங்கள் ஏற்படாதவாறு பார்த்து கொள்வது மிகவும் அவசியம். அறுவடை செய்தவுடன் சீப்புகளை தனித்தனியாக பிரித்து, நன்கு திரண்ட காய்களை கொண்ட சீப்புகளை தனித்தனியாக பிரித்து வைப்பது மிகவும் அவசியம். பின் வாழை சீப்புகளை குளிர்ந்த நீரில் கழுவி பிரித்து வைக்கப்பட்ட சீப்புகள் அனுமதிக்கப்பட்ட பூசான கொல்லிகள் தெளிக்கப்பட்டு பின் சற்றே குளிர்ச்சியான தட்ப வெப்பநிலையில் எத்திலின் வாயு மூலம் பழுக்க வைக்கப்படும். வாழையில் தோல் சீராக மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். சரியான முறையில் பின் அறுவடை நுணுக்கங்களை கையாண்டு பழுக்க வைத்தால் தரமான வாழைப்பழங்களை சந்தைக்கு அனுப்ப முடியும். வாழையில் சராசரி மகசூலாக மேற்கொண்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலம் பூவன் ரகத்தில் 40 முதல் 50 டன்கள் ஒரு ஹெக்டேருக்கும், மொந்தன் ரகத்தில் 30 முதல் 40 டன்கள் ஒரு ஹெக்டேருக்கும், ரஸ்தாலியில் 40 முதல் 50 டன்கள் என்ற அளவில் நாம் சாகுபடி எடுக்க முடியும். விவசாயிகள் அனைவரும் மேற்கொண்ட வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் வாழை சாகுபடி மேற்கொண்டால் சீரிய முறையில் மேற்கொள்ளும் பொழுது நாம் அதிக மகசூல் பெற்று அதிக வருமானம் பெற இயலும். நன்றி, வணக்கம்.